கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த நாளில் இந்த மாலை வேளையில நாம் சகோதர சகோதரிகளாக நாம் கூடி வரவும், தேவனுடைய சமூகத்தில் வந்திருந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் நாம் தியானிக்கும்படியாக தேவன் தந்த அந்த வாய்ப்புக்காக நன்றிகளை அவர் கேட்டுக் கொள்வோம். சோ, இன்றைய பாடத்துக்குள்ள போவதற்கு முன்பு இன்று காலை திண்டுக்கல் எக்லீஷாவில் நடந்துட்ட அந்த சகோதர சகோதரியினுடைய திருமணம் நல்ல வகையில நடந்தது. அந்த விஷயங்களை தேவன் முன்னின்று அவர் அவருடைய மேலான வழி நடத்தல நல்லபடியாக அங்க செய்து முடித்தார். அந்த சகோதர சகோதரனுடைய ஜபங்களுக்காக அங்கிருக்கிற சகோதர சகோதரிகள் அவங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை கூட அவங்க தெரிவிச்சாங்க. உங்களுக்கு நான் அதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் பார்த்து வரக்கூடிய ஹர்மகதோன் யுத்தம் வால்யூம் ஸ்டடியில கடந்த ஒரு 5 வாரமாக நாம் 4வது பாடத்தை நாம தியானிச்சு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த பாடத்தினுடைய முடிவுரை நாம் கொடுக்கணும், கன்க்ளூஷன். ஆனா அந்த பாடத்தை முழுவதுமாக நாம தியானிச்சிட்டோம் 5 பாகமா. அதாவது மகா நியாய சபைக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கும் பாபிலோன் என்ற அந்த தலைப்பை நாம கடந்த 5 வாரமாக தியானிச்சு இன்னைக்கு அதனுடைய சாரம் சுருக்கம் என்ன என்று ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துல உங்கள் மத்தியில அதை அவைகளை பேசி முடிக்க நான் விரும்புறேன். ஏன்னா அப்பதான் நாம பாகம் பாகமா பார்த்த அந்த விஷயங்கள் எல்லாம் கோர்வையாக ஒரு பாடத்தினுடைய முழு கருப்பொருள் என்ன என்பதை புரிந்து கொள்ளும் வகையில இது உதவியாக இருக்கும் என்று நம்பி இந்த ஒரு முயற்சி நாம் இருக்கிறோம். சோ, இந்த பாடம் சகோதரர் சங்கீதம் 50 அதிகாரத்தில் இருக்கிற வசனங்களை மையமாக வைத்து அங்க ஆரம்பித்திருந்தார். அதாவது சங்கீதம் 50 வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாக சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிக்ஷையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபசாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு கற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. இந்த வசனங்கள் மையமாக வைத்து பாபிலோன், அதாவது கிறிஸ்தவ மண்டலம், கிறிஸ்தவ ராஜ்யங்கள், கிறிஸ்தவ சபை, இவங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிற மற்ற ஜனங்கள் எல்லாவற்றையும் சேர்க்கிற இந்த பாபிலோன், இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் உண்மையான தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கும் அப்புறம் தேவனுடைய பிரமாணங்களுக்கு விரோதமாகவும் அவர்கள் செய்த எல்லா அநியாயங்கள் அக்கிரமங்களை தேவன் இந்த உலக ஜனங்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய காலம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த பாடத்தில் மைய கருத்து. சோ, இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு சகோதரர் அழகா நமக்கு அந்த உதாரணம் அங்க சொல்லியிருந்தார். இந்த பாபிலோன் மகா நியாய சபைக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறது, இல்லாட்டி நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பாபிலோனின் குற்றங்கள் இன்றைய ஜனங்களுக்கு முன்பாக வெளிச்சம் போட்டு காண்பிக்கப்படுகிறது. இதுதான் அந்த கருப்பொருள். அதாவது கர்த்தர் இயேசு நியாயாதிபதி அமர்ந்திருக்க, அவருக்கு முன்பாக இந்த உலக ஜனங்கள் கூட்டப்பட்டு இருக்க, இவங்களுக்கு முன்பாக குற்றவாளி கூண்டுல, அதாவது பாபிலோன் குற்றவாளியாக அங்க நிற்க, பாபிலோன் செய்துட்ட எல்லா தவறுகளையும் வரிசையாக அங்க எடுத்து காண்பிக்க அதை அந்த ஜனங்கள் கவனித்து கொண்டிருக்கிறாங்க என்றுதான் இந்த இந்த வசனத்தினுடைய கருப்பொருள். சோ இதை பேஸ் பண்ணி சகோதரர் நமக்கு அங்க சொன்னார், எப்படி ரொம்ப அருமையா பாபிலோன்ல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அமைப்புகள், அதனுடைய மதம் அமைப்பு, அதனுடைய அரசியல் அமைப்பு, அதனுடைய சமுதாய அமைப்பு, அதுல பொருளாதாரமும் அடங்கும். சோ அப்போ பாபிலோனினுடைய இந்த நாலு பாகங்களும் அல்லது பாபிலோனினுடைய இந்த நாலு பாகத்திலையுமே நிறைவேறி முடிஞ்சிருக்கிற எல்லா அநியாயங்களும் அக்கிரமங்களும் இன்னைக்கு ஜனங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தேவனங்க காண்பித்து கொண்டு இருக்கிறார். சோ இதைய ஜனங்கள் கவனித்துட்டு இருக்கிறாங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ ஏன் வந்து தேவன் இந்த வேலையை அங்க செய்யணும், ஏன் செய்யணும்னா, சோ இந்த தேவனுடைய அந்த பழிவாங்கும் நாளில் அவர் பழிவாங்குறார் இந்த பாபிலோன். எதுக்குன்னா அவர்கள் செய்துட்ட எல்லா குற்றங்களுக்காக அவங்களை பழி வாங்குகிறார். சோ அந்த பழி வாங்குதல் தான் அர்மகதோன் யுத்தம். சோ தேவன் இந்த அமைப்பின் மீது பழி வாங்க போகிற அந்த விஷயம், அது ஜனங்களுடைய பார்வையில நீதியான நடவடிக்கை என்று அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். சோ அந்த அமைப்பு நியாய தீர்ப்புக்கு உள்ளாகும் போது, தண்டனைக்கு உள்ளாகும் போது, பழி வாங்குதலுக்கு உள்ளாகும் பொழுது அதை இந்த உலகத்து ஜனங்கள் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த அமைப்பின் மீது தேவனுடைய நியாயமான கோபம் தெரியும், தெரியணும். அப்படி தெரியும் போது ஜனங்கள் புரிந்துக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், தேவன் இந்த அமைப்பை தண்டிச்சது நியாயமே, அதுல நீதி இருக்கு. ஏன்னா இந்த அமைப்பு இவ்வளோ காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக அங்க செய்திருக்கிறாங்க. சோ அப்ப இந்த மனநிலைக்கு ஜனங்கள் வரணும், அதாவது தேவனுடைய நடவடிக்கை நீதியானது தான், நியாயமானது தான் என்று அவர்கள் புரிந்து கொள்ளணும்னா, அதுக்கு முன்னால இந்த அமைப்பினுடைய தவறுகளை எல்லாம் அவர்கள் உணரணும். ஏன்னா ரொம்ப காலமா, கிட்டத்தட்ட 2000 வருஷமா இந்த அமைப்பினுடைய ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்குள்ள இந்த ஜனங்கள் இருந்துட்டாங்க, தங்களை அப்படியே விட்டு கொடுத்திருந்தாங்க. ஒரு அறியாமை, ஒரு மூட நம்பிக்கை இதற்குள்ள ஒடுக்கப்பட்டு இந்த அமைப்பு இந்த ஜனங்களை ஆண்டு கொண்டு இருக்க, அது தங்களை ஆண்டு கொள்வதற்கு ஜனங்கள் அனுமதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதே ஜனங்கள் தங்களை தேவனுடைய அதிகாரத்தினால, தேவன் ஏற்படுத்தி வைத்த அதிகாரங்கள்னால ஆளுகிறோம் என்று சொல்லிட்ட அந்த பாபிலோன், அதனுடைய அந்த அதிகாரம், அந்த பரிசுத்தம், அந்த தெய்வீக தன்மை எல்லாம் போலியானது. இவர்கள் இவ்வளோ காலம் நம்மை வந்துட்டு வஞ்சித்துட்டு இருக்கிறாங்க. சோ இப்போ அவர்கள் செய்த எல்லா அநியாயங்களும் நமக்கு தெரியுது. இப்போ அந்த நியாய தீர்ப்பு தேவன் அந்த அமைப்பு மேல கொடுக்கும் பொழுது அது நியாயம் தானே, இதுதான் அந்த ஜனங்கள் அங்க புரிந்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, இது ஏன் வந்து தேவன் செய்யறார், அதாவது பாபிலோன் கொண்டு வந்து நிறுத்துறார், அதனுடைய அமைப்புகள்ல நடந்துட்ட எல்லா ஊழல்கள் அநியாயங்கள் அக்கிரமங்களையும் ஜனங்களுக்கு முன்பாக அங்க காண்பிக்கிறார்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த அமைப்பை அழிப்பதற்கு தேவன் யார்தான் பயன்படுத்துறார், அதே ஜனங்கள் தான் பயன்படுத்துறார், கர்த்தருடைய சேனையான. சோ அப்ப அவர்களே இந்த அமைப்பினுடைய உண்மையான அந்த சுயரூபம் அவங்களுக்கு தெரியும். சோ அப்ப என்னன்னா, இப்போ அந்த அமைப்பினுடைய குற்றங்கள் வந்துட்டு அங்க அழகாக அங்க போட்டு காண்பிக்கப்பட்டு அங்க இருக்குது. சோ அப்ப சகோதர சகோதரிகளே, சோ அந்த வசனம், அந்த வசனத்தினுடைய கருப்பொருள் அது இப்படித்தான் அங்க தேவன் அங்க செய்யறான். 1874 1884 அதற்கு அப்புறம் இருந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் உலகத்துல ரொம்ப அருமையா அங்க போயிட்டு இருக்கு. ஆனா பாபிலோனின் குற்றங்களை உலக ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும் படிக்கு அதைய தேவன் எப்படி வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார், இதன் மூலம் இந்த ஒரு மாபெரும் விஷயத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். ஏன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷம் அந்த அமைப்பினுடைய சுயரூபம் ஜனங்கள்னால கண்டுபிடிக்க முடியல, ஜனங்கள் உணரல, ஜனங்கள் அதற்குள்ள தங்கள் அப்படியே குருட்டுத்தனமா ஒப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஜனங்கள் இந்த அமைப்பினுடைய எல்லா என்ன சொல்றது உண்மைகளுக்கும் விழித்தெடுக்கிறாங்க. சுதேவன் செய்யறார், எப்படி செய்யறார், இது எப்படி தேவனுடைய திட்டத்துல இந்த விஷயம் சாத்தியமாச்சு, எதனால சாத்தியமாச்சு? சோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி பார்த்தோம் நாம. சோ கர்த்தருடைய நாள் ஆரம்பிச்சிடுகுது, ஆயிரம் ஆண்டு அரசாச்சு. அதுல முதல் பாகம் அந்த ஆயத்தம் பண்ணும் நாள், இதற்கு கண்ணுக்கு தெரிகிற பாகம் ஸ்தாபிக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் அளிப்பதற்கான அந்த பாகத்திற்கு கர்த்தர் தம்மை ஆயுதம் பண்ணுகிற நாளா இப்ப அந்த முதல் பாகம் இருக்குது. ஓவர்லாப்பிங் பீரியட் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. சோ இந்த பீரியட்ல இப்ப நாம் இருக்கிறோம், அதுதான் அந்த விசேஷம். சோ இந்த காலப்பகுதிக்கே உரிய தன்மை என்ன? சோ இந்த காலப்பகுதிக்கே உரிய தன்மை கர்த்தர் இயேசு தம்முடைய இரண்டாம் மந்திரத்தில் வந்து இருக்கிறார். அதனால இந்த பூமியில அறிவு பெருக்கம், ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி ஆராயறது, ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த மனுக்குலத்தினுடைய வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாத மாற்றங்கள் இந்த காலப்பகுதியில அங்க ஆரம்பிச்சிருக்கு. சோ ஆரம்பிச்சிருக்குது என்று சொல்லும் பொழுது அதனால என்ன பயன் ஜனங்களுக்கு? சோ இதுவரைக்கும் அறியாமை, இருள், மூட நம்பிக்கை, இருளுக்குள்ள இருந்துட்ட ஜனங்கள், இந்த அமைப்பை தேவன் ஏற்படுத்தின அமைப்பா பார்த்துட்டு இருந்த ஜனங்களுக்கு இப்ப தேவனுடைய அந்த ஆசீர்வாத காலம் துவங்கி இருக்கும் போது அவங்களுடைய அறிவு எல்லா துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லுமே பெருகி இருக்கிறதுனால இது ஒரு மாபெரும் சாதகமான சூழலை தேவனுடைய திட்டத்துல அங்க தந்துடுது. அப்ப ஜனங்கள் அந்த அறிவு பெருக்கத்தினால இப்போ அந்த அறியாமை, மூட நம்பிக்கை, இருள இருந்துட்டு வெளியே வந்துட்டு இப்போ அந்த அமைப்பை உண்மையான நிறத்துல அவர்கள் பார்ப்பதற்கு இது உதவி. சோ இந்த மாற்றம் தான் மிக மிக முக்கியமான ஒரு மாற்றம். சோ கண்டுபிடிப்புகள்ல ரொம்ப முக்கியமா அந்த அச்சடிக்கிறது, பிரிண்டிங் பிரஸ், நெக்ஸ்ட் போக்குவரத்துல பல நல்ல மாற்றங்கள். சோ இதெல்லாமே ஜனங்கள் பாருங்க, அந்த அறியாமை, மூட நம்பிக்கையின் இருள்ல இருந்துட்டு போவதற்கு, அந்த இருள் இருந்துட்டு வெளி வருவதற்கு மிகப்பெரிய உதவி. சோ ஒரு மனிதனுடைய அந்த அனுபவங்கள் எல்லாமே இன்னைக்கு உலகம் முழுக்க அங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது அவைகள் எல்லாம் ஒரு புத்தக வடிவில் அங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா முந்தைய அப்படி எல்லாம் இல்லை, 1874 முன்னாள். சோ அப்போ ஒரு தேசத்தினுடைய கண்டுபிடிப்பு, ஒரு தனி மனுஷனுடைய கண்டுபிடிப்பு, அது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பயன்படும் வகையில் அமைஞ்சிருக்கு. அது மாத்திரமில்ல, ஜனங்கள் ஒருவரோடொருவர் சந்திச்சு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்குமே ஏற்ற வகையில் அந்த போக்குவரத்துல பெரிய மாற்றங்கள். இதெல்லாம் தான் அந்த ஆசீர்வாதங்கள். சோ அப்ப இந்த ஆசீர்வாதங்கள் பெருகி இருக்கிற இந்த காலத்துல எப்படி இருக்கிறாங்கன்னா ஜனங்கள், இப்ப ஜனங்கள் படிக்கிற ஜனங்கள், அதனால சிந்திக்கிற ஜனங்கள், அதற்காக பயணம் செய்யக்கூடிய ஜனங்களா இருக்கிறதுனால இந்த அறிவு பெருக்கத்தின் மூலமே இந்த பாபிலோனுடைய எல்லா உண்மையான விஷயங்களையும் அவர்கள் அறிந்துட்டு இப்ப என்ன ஜனங்கள் ஆயிடுக்கிறாங்கன்னா அந்த அமைப்புகள் மேல அதிருப்தி பட்டுடுகிற ஜனங்கள் ஆயிடுக்கிறாங்க. இது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பொழுது ஒரு ஒரு கட்டத்துல அந்த அமைப்பின் மீது இந்த ஜனங்களுடைய முழு கோபம் அங்க எழும்பும். அதை யாருமே அங்க தவிர்க்க முடியாது. சோ அப்போ இந்த பாபிலோன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு என்று சொல்லும் பொழுது சுருக்கமா அவங்களுடைய குற்றம் குறைகளே ஜனங்கள் முன்பாக தெளிவாக காண்பிக்கப்பட்டு இருக்கு. இதுதான் பாயிண்ட். ஜனங்கள் அதை நல்லா பார்த்து புரிஞ்சு கொண்டு அந்த அமைப்பினுடைய உண்மையான நிறத்துல அந்த அமைப்பை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் இந்த கர்த்தருடைய நாளினுடைய அந்த ஆசீர்வாதங்கள் மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக அங்கிருக்கு. இதெல்லாம் இப்போ நடந்து கொண்டு இருக்கும் பொழுது சகோதர சகோதரிகளே அந்த ஜனங்களே ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அரசியல் சொல்லிட்டாங்க, அரசியல் சக்திகள்னா ராஜாக்களே, அதாவது நாங்கள் தேவனால நியமிக்கப்பட்டுட்டோம் ராஜாக்கள். ஆனா அதெல்லாம் போய் அவர்கள் சொல்லிட்டு அந்த தெய்வீக அதிகாரம் உண்மை இல்ல, அவர்களும் நம்மை போல பலவீனமான மனுஷங்க தான், அதை காட்டிலும் தங்கள் சுயநலத்துக்கென்றே இந்த பூமி ஆளுகை செய்கிற ராஜாக்கள் ஜனங்கள் புரிஞ்சிருக்காங்க. அதே போல அந்த சபை அமைப்பு சொல்லிடுச்சு, நாங்க தான் இந்த பூமியின் மேல கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய பிரதிநிதிகள் சொல்லிட்டாங்க. அதையும் ஜனங்கள் புரிந்துடுக்கிறாங்க. இவர்கள் சொல்லுவதுக்கும் இவர்கள் போதிக்கிறதுக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்கு. சோ தேவனுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய நடவடிக்கைகளுக்கும் ஆனா வேதத்தினுடைய போதனைகளுக்கும் முற்றிலும் வித்தியாசம் இருக்கு. இவர்களுக்குள்ள கிறிஸ்துவினுடைய ஆவி கிடையாது, பட் கிறிஸ்துவுக்கு நேரெதிரான ஆவி தான் இந்த அமைப்பு கிட்ட இருக்கு. ஜனங்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. அதே போல பாபிலோனுடைய அந்த சமுதாயம் மற்றும் பொருளாதார அமைப்புகள் விஷயங்கள் எல்லாமே அவர்கள் அங்க புரிந்திருக்கிறாங்க என்று அங்க நம்ம பார்க்கிறோம். இதுதான் கான்செப்ட், இதுதான் கருப்பொருள் சகோதர சகோதரிகளே. ஆனா இதே சகோதரர் அதுக்கப்புறம் ரொம்ப அருமையாக இந்த பாகம் பாகமாக நிரூபிச்சிருந்தார். அவருடைய காலத்துல இருந்த பெர்ஸ்பெக்டிவ், அவருடைய காலத்தினுடைய கோணம். அவருடைய காலத்துல பாபிலோனின் குற்றங்கள் எப்படி ஜனங்களுக்கு வெளியாக்கப்பட்டிருக்கு, அந்த பாபிலோனுடைய மத அமைப்பு, அதனுடைய அந்த அரசியல் அமைப்பு, சமுதாய அமைப்பினுடைய ஊழல்கள் அவருடைய நாட்கள் அவர் அழகா காண்பிச்சிருந்தார். இந்த ராஜாக்கள் எப்படி சுயநலத்துக்காக ஒரு தேசத்தின் வருமானத்தையே சுரண்டிட்டு சுயநலத்துக்காகவே ராணுவங்களை வச்சுட்டு தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளுவதற்காகவே யுத்தங்களை நடப்பிச்சுட்டு இவைகளுக்காக ஜனங்களுக்கென்று இருந்த பணத்தை எல்லாம் அவர்கள் விரயம் செய்துட்டு அவர்கள் ஒரு சுகபோகமான ஆடம்பரமான அநியாயமான ஒரு வாழ்க்கை அங்க வாழ்ந்துட்டு அங்க இருக்கிறாங்க. சோ அவர்கள் யாருமே உண்மையிலேயே தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற ராஜாக்கள் அங்க இல்ல. சோ அது அவர்கள் நல்லா அங்க இன்னைக்கு ஜனங்கள் அங்க புரிஞ்சிருக்கிறாங்க. சோ இந்த அறிவு பெருக்கத்தினால பாருங்க, இந்த அமைப்பினுடைய குற்றங்கள் தெரிய வருது என்று சொல்லும் பொழுது இதுவரைக்கும் இந்த மாதிரி தெரிய வந்ததே இல்ல. பிரதர் ரசல் அங்க சொல்லியிருந்தார், அதாவது இந்த அரசியல் அமைப்புல இருக்கிற பெரிய பெரிய அதிகாரம் படைச்சவங்க இன்னைக்கு ஜனங்களுடைய கேள்விகளுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. இது முறைக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டது கிடையாது, கோர்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதெல்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ஜனங்களுக்கு முன்பாக அங்க நடக்கிறது. சோ அந்த அமைப்பினுடைய எல்லா குற்றங்களும் அவங்களுக்கு வெளியரங்கமாக்கப்படுவதை அங்க குறிச்சிருக்கிறார். சோ அதே போல அந்த மதம், போன வாரம் நம்ம பார்த்தோம் மதத்துல கூட எப்படி இந்த போப் மார்க்கம், அந்த போப் மார்க்கமே உண்மையிலேயே அவர்கள் வந்துட்டு தேவனுடைய பிரதிநிதிகள் அங்க இல்ல. அந்த பாபிலோனுடைய மத அமைப்பு அவங்களுடைய போதனைகள் வேதம் அங்கீகரிக்காத போதனைகள், வேதத்துல இல்லாத போதனைகள். சோ இதெல்லாம் ஜனங்கள் அங்க அருமையா அங்க புரிஞ்சிருக்கிறாங்க. அதே போல அந்த சமுதாயத்துல அந்த பொருளாதார அமைப்பு பாபிலோன் தான் நடத்திட்டு இருக்க இந்த சமுதாயத்தை. சோ அந்த ஜனங்களுக்கென்று அவர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த பொருளாதார அமைப்பு, அந்த பணப்புழக்கம், அந்த திட்டங்கள், இதுல எல்லாமே கூட அங்க ஊழல் ஜனங்கள் அங்க நல்லாவே அங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. சோ இதெல்லாம் எப்படின்னா ஜஸ்ட் அவங்களுடைய குற்றங்கள் இன்னைக்கு வெளியரங்கம் ஆகுது, அவ்வளவுதான். சகோதர சகோதரிகளே, இது நாம வந்துட்டு ஃபோர்த் வால்யூம்ல ரசூலுடைய காலத்துல இருந்த அந்த கோணத்துல நம்ம பார்த்தோம். ஆனா இது இன்னைக்கு நாம அப்ளை பண்ணோம். சோ நாம சகோதரர் இருந்துட்ட காலத்துக்கும் நாம இருக்கிற காலத்துக்கும் ஒரு 100 வருஷம் இடைவெளி என்று சொல்லும் பொழுது, சோ இந்த காரியங்கள் அட்லீஸ்ட் ஒரு 100 மடங்கு அதிகரிச்சிருக்கு, ஒரு 100 மடங்கு இன்னும் பிரகாசமா தெரியும், கண்டிப்பா தெரியுது. தெரியும் பொழுது சோ இது நம்ம எந்த நோக்கத்துல இந்த ஸ்டடி பண்றோம் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் அர்மகதோன் நடக்கல. அர்மகதோன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், பாதங்கங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இந்த அர்மகதோன் இன்னும் எவ்வளவு சமீபமாக நாம இருக்கிறோம் என்று சொல்லிட்டு, ஆனா இந்த காரியங்கள்ல தேவன் கிளியரா அவருடைய தூதன் கொண்டு தெளிவா காண்பிச்சுட்டாங்க, அர்மகதோன் இப்படி இப்படி எல்லாம் வந்து அது நிறைவேறும் என்று சொல்லிட்டு. சோ இப்ப ஒரு விஷயம் அது நிறைவேறுவதற்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, அந்த அமைப்பை பற்றி தேவன் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். இன்னைக்கு அது நம்ம காலத்துல எந்த அளவுக்கு இன்னும் அதிகமாக உண்மையா இருக்குது தான் நம்ம வாட்ச் பண்ணணும். சோ இந்த பாபிலோன் எடுத்துட்டா அதனுடைய அரசியல் அமைப்பு, அதனுடைய அந்த மத அமைப்பு, அதனுடைய பொருளாதாரம், சமுதாயம் அமைப்பு நாம் எடுத்து பார்த்து, சோ இந்த அமைப்புல அந்த பாபிலோன் செய்துட்ட அநியாயம் அக்கிரமங்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஜனங்களுக்கு உண்மையிலேயே வெளியாக்கப்பட்டுட்டு இருக்கு. ரசூலுடைய காலத்திலேயே அவர் அவ்வளோ புள்ளி விவரங்கள் கொடுக்கற அளவுக்கு வெளியாக்கப்பட்டிருக்குது என்று சொல்லும் பொழுது, கண்டிப்பா இன்னைக்கு அதை விட ஒரு 100 மடங்கு அதிகமா வெளிச்சம் போட்டு காண்பிக்கப்பட்டிருக்கும். சோ ஜனங்கள் இன்னைக்கு இந்த அமைப்புகளுடைய தவறுகளுக்கு வெளிப்பா இருக்கணும், சோ இது இருக்கிறாங்களா என்று கவனிக்க வேண்டியது நம்ம கடமை. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக தேவன் கொடுக்கிற அந்த அடையாளங்கள், அவர் கொடுப்பார் அந்த அடையாளங்கள். ஆனா அந்த அடையாளங்களை கவனிக்க வேண்டியது தேவனுடைய ஜனங்களுடைய கடமை, டியூட்டி. தீர்க்க தரிசனம் நிறைவேறும், இப்படித்தான் நிறைவேறும். அது நிறைவேறும் போது அதற்கான அடையாளங்களாக தேவன் இதை இதெல்லாம் காண்பிப்பார். வசனங்கள் கிளியரா சொல்லும் பொழுது இதை அறிஞ்சிருக்கிற தேவனுடைய ஜனங்களுடைய கடமை என்னன்னா, அந்த அடையாளங்கள் எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்குது, இன்னும் எந்த அளவுக்கு நிறைவேறிட்டு இருக்கு, இனி எப்படியெல்லாம் நிறைவேறும். சோ இந்த கவனம் அது அவங்களுடைய டியூட்டி. பிரதர் ரசல் இன்னொரு இடத்துல வால்யூம்ல அங்க அழகா சொல்றார், இட் இஸ் அவர் டியூட்டி டு வாட்ச் தோ சிம்பல்ஸ் சைன்ஸ். சகோதர சகோதரிகளே, சோ அப்ப இன்னைக்கு நாம இது பார்க்கணும், பார்க்கிறோம் நாம. சோ இன்னைக்கு கண்டிப்பா அது தெளிவா இருக்கு. சோ இந்த பாபிலோன் எடுத்துட்டோம்னா, அதாவது அதுல கிட்டத்தட்ட அந்த வார்த்தைக்கு வந்து முழு உலகமே கூட அடங்குதுன்னு முதல் பாடத்திலேயே நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. சோ அந்த சபை தான் முதல்ல, பாபிலோன் என்று சொல்லும் போது அந்த சபை தான் முதல்ல குறிக்குது. ஆனா நெக்ஸ்ட் அந்த சபையினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற அந்த கிறிஸ்தவ ராஜ்யங்களையும் குறிக்குது. அது மாத்திரமில்ல, அந்த ராஜ்யங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிற கிறிஸ்தவம் அல்லாத ராஜ்யங்களையும் குறிக்குதுன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட அந்த பாபிலோன் வார்த்தைகளை இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கிற முழு அமைப்பையும் என்ன பண்ணிட்டார், தேவன் அங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம பார்க்கும் போது ரொம்ப தெளிவு. சோ பிரதர் ரசல் காலத்துல அவர் சொல்லியிருந்தார், அதை விட 100 மடங்கு அதிகமாக இன்னைக்கு அந்த அதிகாரம் படைத்தவங்க எல்லாமே அங்க பொது ஜனங்கள்னால கேள்வி கேட்கப்படுறாங்க. சோ என்ன எவ்வளவு உண்மை அது உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும், அது நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண தேவையில்லை. அவங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கலாம், பெரிய தொழிலதிபரா இருக்கலாம், பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம், தேச தலைவர்களா இருக்கலாம், சமுதாயத்துல முக்கியமான பெரும் புள்ளியா இருக்கலாம், பரவாயில்ல. அதனால என்ன, அவர்கள் என்ன தப்பு செய்தாலுமே இன்னைக்கு அந்த தவறுகள் ஜனங்களுக்கு முன்பாக வெளியாக்கப்படும். அவர்களும் போய் நிக்கணும், கேள்வி கேட்பாங்க, சொல்லப்படணும். பாருங்க இப்ப தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்கு 1000 கேள்விகள் கோர்ட்ல கேக்குறாங்க, சொல்லணும் எங்க இருந்துச்சு இதெல்லாம், இந்த மாதிரி முன்னாடி இருந்துட்டா அந்த விஷயங்கள். சும்மா ஒரு பேரலல் நம்ம காமிக்கணும், அவர் சீஃப் மினிஸ்டரா கூட இருக்கலாம் பட் கூண்டுல வந்து நிக்கணும், என்ன மாதிரி ஆச்சரியம் அது. அவர்கிட்ட 1000 கேள்விக்கு மேல கேட்பாங்க நீதிபதி, அவங்க பதில் சொல்லணும். சோ அதுதான் அந்த அறிவினுடைய பெருக்கம், அந்த ஆசீர்வாத காலத்தினுடைய அடையாளங்கள். அது ஜனங்கள் தெளிவா எடுக்கிறாங்க. ஜனங்கள் இப்போ எல்லாத்தையுமே அங்க நிதானிக்கிறதுக்கு அவர்களுக்கு அங்க முழு வாய்ப்பு அங்க இருக்கு. சோ அப்போ ஆட்சியாளர்கள் சரியில்லாட்டி ஜனங்கள் கொந்தளிச்சு அந்த ஆட்சியாளர்களை என்ன பண்ணிடுறாங்க, மாற்றிடுறாங்க, புரட்சி மூலமே அங்க மாற்றிடுறாங்க. ஏற்கனவே சொன்னவங்களுக்கு அரபு தேசங்கள்ல அதெல்லாம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆனா கடந்த 100 பாக்கணும்னா, பிரதர் ரசல் இது எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம கவனிச்சோம்னா, ஆமா நிறைய ஆயிருக்கு. இதெல்லாம் எழுதும் போது இவ்வளவு நாடுகளே இல்லை, ஆனா இன்னைக்கு இது எழுதும் போது இருந்த நாடுகளை காட்டிலும் அதிக நாடுகள் இருக்கு. அப்ப அந்த நாடுகள்லாம் எப்படி வந்திருக்கும் நினைக்கிறோம், இந்த காரியங்கள் நிறைவேறி இருக்கணும் ஜனங்களுக்குள்ள. சோ அவங்க அவங்க தங்கள் உரிமையை புரிஞ்சுக்கொண்டு தங்களுக்குன்னு சுதந்திரம் கேட்டு தங்களுக்கே என்ற நாடுகள் அங்க உருவாக்கி கொண்டு அவர்கள் இருக்கிறோம். அது நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல கூட கண்ணு முன்னாடி பாக்குறோம். ஒருவேளை இன்னும் எங்கேயாவது இருள் இருக்குதா, அந்த இடத்துல இந்த மாதிரி வெளிச்சம் வெளி அனுமதிக்கப்படும் பொழுது பெரிய மாற்றங்கள் அங்க நடந்து கொண்டு அங்க இருக்கிறத நாம பாக்குறோம். அதே போல முன்பை பார்க்கலும் இப்போ பெரிய அளவுல இந்த சமுதாய அமைப்புகள்ல கூட அங்க மாற்றம், அதாவது மாற்றம்னா அந்த காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த பணம் படைத்த வர்க்கத்துக்கும் தொழிலாளர் வர்க்கத்துக்கும் அந்த போராட்டம் அங்க நடந்துட்டு இருக்குது. சோ உலகம் முழுக்க அந்த இடையில நடுநிலையில இருக்கிற அந்த மத்திய என்ன சொல்லுவோம், அது மிடில் கிளாஸ் பீப்புள், நடுத்தர வர்க்கம் என்கிறவங்க அந்த காணாமையே போறாங்க. அது பெரிய ஒரு அடையாளம் அது. சோ அப்ப என்ன ஆகும்னா, ரெண்டு வர்க்கம் தான் இருக்கும், பணம் படைச்சவங்க ஒரு வர்க்கமே, பணமே இல்லாதவங்க சொல்லிட்டு இன்னொரு வர்க்கம். சோ இது வந்துட்டு ஒரு பெரிய ஃபிரிக்ஷன் உண்டாகும். இந்த பணம் படைத்த வர்க்கத்தினர் மேல இல்லாத ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறாமை, ஒரு வெறுப்பு வந்து அதுதான் பெரிய பெரிய புரட்சிகளுக்கு அங்க காரணம். பிரதர் வந்து அங்க சொல்லியிருந்தார் பிரெஞ்சு ரெவல்யூஷன் அது மாதிரிதான் அங்க நடந்துச்சு. சோ இன்னைக்கு அதற்கான அடையாளங்கள் நம்ம அங்க பார்க்கிறோம். உலகம் முழுக்க எங்கு பார்த்தாலும் அந்த ஸ்ட்ரைக்ஸ், வாக் அவுட்ஸ் அப்படின்னா அந்த வேலை நிறுத்தங்கள், வெளிநடப்புகள், அங்க ஜனங்களுக்குள்ள அங்க போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல ஒரு அருமையான அடையாளம் இந்த அர்மகதோன் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கிறோம் அங்கிருக்கு. சோ பணம் என்பது ஒரே இடத்துல குவியும், ஒரே இடத்துல குவி அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அந்த பணமும் ஒரு சிலர் கைக்குள்ள போயிடும். அதுதான் உச்சக்கட்ட ஒரு நிலை. பிரதர் இந்த 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 பாடத்திலேயே ஒரு பாயிண்ட் அங்க சொல்லிடுக்கிறாங்க எக்ஸாம்பிள். ஆனா அதை நம்ம ஸ்கிப் பண்ண எக்ஸாம்பிள். அந்த ஸ்கிப் பண்ண எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் காலத்திலே அமெரிக்காவில் ஒரு 50 ஜனங்கள் இருக்கிறாங்க சொல்றாரு அவர். அந்த 50 பேர்கிட்டதான் பணம் அதிகமா இருக்குது. அவர்கள் கூடி வந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எப்ப வேணாலும் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய போக்கையை அவர்கள் மாற்றக்கூடிய வல்லமை இருக்கு. ஏன்னா பணம் எல்லாம் யாரு கிட்டதா இருக்கு? அவங்க கிட்டதா இருக்கு. சோ அவர்கள் கூடி வந்து ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா உலகத்தினுடைய போக்கே மாறும். சோ அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுல நடந்திருக்கு. இன்னைக்கு அது மாதிரி சில குரூப்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நமக்கு அதிகமா தெரியதில்ல. ஆனா இந்த உலகத்தினுடைய பொருளாதார சரிவு, தங்கத்தினுடைய ஏற்றம், கச்சா எண்ணெய் ஏற்றம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு சிலர் தீர்மானிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமா உலகத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள். பட் இது கூட பரிசுத்தவான்கள் கண்ணில் அங்க தெரியப்படுது. ரசலே அவருடைய காலத்தில் சொல்றார், தேர் ஆர் 50 பீப்புள் அவர் சொல்றார். சோ அவர்கள் நினைச்சாங்கன்னா கூடி வருவாங்க, ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா உலகத்தினுடைய போக்குமா? ஏன்னா அவர்கள் கிட்டத்தான் ஃபுல் மணி அங்க இருக்குது. சோ அந்த பணம் வந்துட்டு ஒரு இடத்துல அங்க ஒரே இடத்துல சேருவது என்பது, அதாவது ஒரு சிலருடைய கைகள்ல போவது என்பது கூட ஒரு அருமையான அடையாளம். இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப அருமையாக அங்க நிறைவேறிட்டு இருக்குது என்று நாம அங்க பாக்குறோம். சோ இது ப்ரூவ் பண்ணணும். ஏன் பிரதர் ரசல் வந்துட்டு இந்த பாடத்துல ஒரு சின்ன கான்செப்ட் தான், பாபிலோனுடைய தவறுகள் வெளியரங்கம் ஆக்கப்பட்டு இருக்குதுங்கிறத சொல்லிட்டு அதுக்காக அந்த 4 அமைப்புகளை பத்தின முழு புள்ளி விவரங்கள் ஏன் அவ்வளோ கொடுக்கிறாருன்னா, பொதுவா இது எல்லாருமே கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா கவனிக்க வாய்ப்பு இருக்கிறவங்க கவனிச்சுட்டு வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு அதை பகிர்ந்தளிக்க வேண்டிய கடமை நமக்குள்ள அங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அது நம்ம போன்ற பகுதிகளில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ரொம்பவுமே கம்மி அந்த உலகத்தினுடைய நடப்பு பற்றின விஷயம். பட் வேற வழி இல்ல. தீர்க்க தரிசனங்களை தியானிக்கிற மாணவர்களா நாம் இருக்கும் பொழுது வாய்ப்பு தேவன் ஒரு வேளை கொடுத்திருந்தா அந்த காரியங்கள் செய்யணும். ஆனா இன்னைக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சில நல்ல பத்திரிகைகள், சில நல்ல பேப்பர்கள், சில நல்ல டிவி சேனல்ஸ். சோ அதுல வெளியாகக்கூடிய உலகத்தினுடைய போக்கு, இதை நாம கவனிக்க வேண்டியது நம்முடைய அந்த கடமை. அதே போல அந்த பாபிலோனுடைய மத அமைப்பு சொல்லும் பொழுது அதனுடைய தவறுகள் கூட போன வாரம் முழுக்க நம்ம பார்த்தோம். சோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப அருமையாக அங்க போயிட்டு இருக்கிறது என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ என்ன சொல்லலாம்னா, சோ சகோதரருடைய காலத்துக்கும் நம்முடைய காலத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேப் இருக்குது. அப்ப இந்த கேப்ல இந்த அமைப்பினுடைய தவறுகள் இன்னும் அதிகமா தான் ஜனங்கள் நல்லா அங்க புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பொழுது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். எந்த அளவுக்கு ஜனங்கள் இந்த அமைப்பினுடைய உண்மையான தோற்றத்தை புரிந்து கொண்டுட்டு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அர்மகதோன் வந்து ரொம்ப க்ளோஸ். அதுதான் நமக்கு இந்த பாடத்தினுடைய மெசேஜ். மறுபடியும் நான் சொல்கிறேன், சோ இந்த பாடத்துல சகோதர சகோதரிகளே, அர்மகதோன் சம்பந்தமா நாம எடுக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அதுதான் நமக்கு மெயின். தேவன் சொல்றாங்க இந்த அர்மகதோன் நடக்கும் போது அது ஜனங்களுக்கு நியாயம் என்று தெரியணும். அதனால அது சும்மா நடக்க நான் அனுமதிக்கிறது இல்ல. அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் நடக்குதுங்கிற விஷயத்த நான் ஜனங்களுக்கு என்ன பண்ணுவேன், காண்பிப்பேன். சோ நான் காண்பிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ காண்பிக்கிறது, ஜனங்கள் புரிந்து கொள்ளுகிறது என்பது ஒரு ப்ராசஸ். முழு இருளுக்குள்ள இருந்த ஜனங்கள் முதல்ல அதை விட்டு வெளியே வரணும். கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும், அதை வச்சு பார்ப்பாங்க இந்த அமைப்பை. கொஞ்சம் புரியும் இந்த அமைப்பு பற்றி, இன்னும் அதிக வெளிச்சம், இன்னும் அதிகமா புரியும், இன்னும் அதிகப்படியான வெளிச்சம், இன்னும் அதிகப்படியான அறிவு, இன்னும் அதிகப்படியான ஆசீர்வாதங்கள் அப்படிங்கும் பொழுது இன்னும் அதிகமா இந்த அமைப்பினுடைய அநியாயங்கள், அக்கிரமங்கள் ஜனங்கள் தெரிஞ்சு இருக்கும் போது என்ன ஆகும்னா, ஜனங்களுக்கு இந்த அமைப்பின் மேல கோபங்கள் அங்க வந்துட்டு இருக்கும். இது அதிகரிக்க நம்ம சுருக்கமா சொல்லலாம், எந்த அளவுக்கு இந்த அமைப்பினுடைய அந்த அநியாய அக்கிரமங்கள் வெளியாக்கப்பட்டு எந்த அளவுக்கு ஜனங்கள் அதை புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க என்று நாம உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நர்மபதம் வந்து சமீபித்து இருக்குது என்று நாம சொல்லிடலாம். அப்போ இந்த இன்னைக்கு இந்த அமைப்பு அமைப்பை பற்றி வெளியே வரக்கூடிய ஒரு ஒரு உண்மை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அர்மகதோனுக்கு நோக்கி அர்மகதோனை நோக்கி எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப் அவ்வளவுதான். ஒரு ஒரு ஸ்டெப் போப் மார்க்கத்தை பத்தின ஒரு பெரிய ரகசியம் இன்னைக்கு வெளியாயிடுச்சா. ஃபர்தர் ஒரு ஸ்டெப் இந்த அர்மகதோன் நோக்கி இந்த அரசியல் அமைப்புகளுடைய ஊழல்கள் ரொம்ப பகிரங்கமா வந்துட்டு ஜனங்கள் மிரண்டு போறாங்க. இப்படிப்பட்ட தப்ப அவங்க செஞ்சிருக்கிறாங்களா, இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகுதா, அர்மகதோன் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்டெப் முன்னாடி நீங்க வைக்கணும். ஜனங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு புரட்சியில போராட்டத்துல வெளிநடப்புகள்ல அதிகமா ஈடுபட்டு இருக்கிறாங்களா, இன்னொரு ஸ்டெப். அப்படிதான் நாம அதை புரிஞ்சுக்கணும். இந்த விஷய இந்த பாடத்துல நமக்கு அதுதான் அங்க தெரியும். சோ ஆனா இது கவனிக்கணும், கண்டிப்பா அதை கவனிக்கணும். நம்ம தொடர்ந்து அப்படி கவனிக்கும் போது இந்த ஒரு பாயிண்ட் நம்ம அங்க புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் நம்ம சுருக்கமா நம்ம சொல்ல முடியும் இந்த ஃபோர்த் சாப்டர்னுடைய கான்செப்ட். சோ பாபிலோனுடைய குற்றங்கள் வெளியரங்கமாக்கப்பட்டு இருக்கு, ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளுகிறாங்க. இந்த ஆசீர்வாதத்தின் காலத்துல ஆசீர்வாதங்களின் உதவியோட அதன் மூலம் அந்த ஜனங்கள் அந்த அமைப்பை அமைப்பினுடைய பொய்யான அந்த முகத்தை அவர்கள் தெரிந்து கொண்டு அந்த அமைப்பையே அழிக்கக்கூடிய ஒரு சேனையாகவும் உருவாகுவாங்க. அப்படி தேவன் அந்த அமைப்பு அழிக்கும் பொழுது அது நியாயம் என்றும் அவர்கள் உணர்ந்து கொள்வாங்க. சோ இதுதான் நிறைவேறும், இதுதான் இப்போ அங்க நிறைவேறிட்டு இருக்கும். சோ இதுதான் அந்த நாலாவது வால்யூம். இதோட நம்ம முடிக்கலாம் சகோதர சகோதரிகளே. ரொம்ப சின்ன பார்ட் தான், ஏன்னா இது கன்க்ளூஷன்னால நான் பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்ண முடியாது. பட் சுருக்கமா நான் உங்களுக்கு அங்க சொல்றேன். சோ இதோட நாம இந்த நாலாவது பாடத்தை நாம முடிவுக்கு கொண்டு வரோம். அடுத்த வாரத்துல இருந்து நாம ஐந்தாவது பாடம் நாம பார்க்க போறோம். சோ அது எந்த டாபிக் என்பது கூட நெக்ஸ்ட் கிளாஸ்லயே நாம அங்க பார்க்கலாம். மறுபடியும் பாபிலோனை குறித்தே தான் அங்க நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் தேவன் தாமே நம்ம ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.